இன்றைய சித்தாந்த செய்வ ஞானசாஸ்திரத்திலே நேற்றைய தினம் தொடங்கியுள்ள ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி அருள் செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தை மாதவ சிவஞானியருடைய பொழிப்புரை துணை கொண்டு தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் பாடித்துள்ளது. நேற்று பார்த்த பகுதி காப்பு செய்யும் நூலை பற்றிய விரிவான அறிமுகத்தையும் செய்து கொண்டு இந்த நூலின் தொடக்கத்திலே உள்ள காப்பு செய்யுள் விநாயகப் பெருமானை துதிக்கின்ற அந்த காப்பு செய்யுளானது மாதவ சிவஞானியருடைய பொழிப்புரை புதிப்புரை துணை கொண்டு அறியப்பட்டது. இன்று பாயிரம் என்ற அடுத்த பகுதி தொடங்கிக்கொள்ள வேண்டும். பாயிரம் என்பது நூலை பற்றிய தெளிவான ஒரு கண்ணோட்டத்தினை நமக்கு அந்த நூலை படிப்பதற்கு முன்னமே நமக்கு வழங்கிவிடுவதுதான் பாயிரம். இந்த நூல் எதை பற்றியது, எதை பற்றி சொல்வது என்ற ஒரு தெளிவான திட்டவட்டமான ஒரு வரையறையை நமக்கு கொடுத்து விடுகின்றது. இந்த நூலிலே இந்த கருத்தை தான் எதிர்பார்க்க முடியும் என்ற வகையிலே மிகச்சிறப்பாக அந்த கருத்துக்களை எல்லாம் பாயிரத்திலே சொல்லிவிடுவார்கள். அந்த முறையிலே பாயிரத்தை தொடங்குகின்ற ஆசிரியர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் முதற்கண் மங்கள வாழ்த்து என்ற ஒன்றினை சிவபெருமான் மீது சோத்திர பாடலாக வைத்து அருள்கின்றார்கள். மங்கள வாழ்த்து என்பது சாதாரணமானதன்று, அதற்கென்று இலக்கணங்கள் இருக்கின்றன. மங்கள வாழ்த்து என்றால் இப்படி இப்படி இருக்க வேண்டும். அதிலே நாம் பார்த்தோம் என்றால் முதல் நூலாகிய சிவஞான போதத்திலே முதற்கண் உள்ள அந்த விநாயக வணக்கமாக உள்ள செய்யுள் கல்லால் நிறமலை என்று தொடங்குகின்ற அந்த விநாயக வணக்கமாக இருக்கின்ற செய்யுளே மங்கள வாழ்த்தாகவும் திகழ்கின்றது. சிவஞான போதத்தில் விநாயக வணக்க பாடலே மங்கள வாழ்த்தாகவும் விளங்குகின்றது. ஆனால் அந்த சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே முதற்கண் விநாயக வணக்கம் அது காப்புச்சுவீழாக மாத்திரம் இருந்து அதன் பிறகு வரக்கூடிய சிவபெருமான் வணக்கமே மங்கள வாழ்த்தாக விளங்குகின்றது. இப்போ மங்கள வாழ்த்து என்பது வாழ்த்து வணக்கம் வரும்பொருள் உரைத்தல் என்றெல்லாம் கூறுவார்கள். நூலிலே வரக்கூடிய செய்திகளை எல்லாம் குறிப்பாக தன்னகத்தை அடக்கி காட்டுவது மங்கள வாழ்த்திற்கு இலக்கணம். இதை மாபாடியத்திலே மாதவ சிவஞானிகள் மிகச்சிறப்பான முறையிலே காட்டியுள்ளார். இந்த கல்லால் நிரண்மலை பாடலிலே 12 சூத்திர கருத்துக்களும் எவ்வாறு அடங்கியுள்ளன என்பதை மங்கள வாழ்த்து பாடலிலே மாவாடித்திலே காட்டியுள்ளார்கள். அதுபோலவே இங்கே சிவபெருமான் வணக்கமாக சொல்லக்கூடிய இந்த சித்தியார் பாடலிலும் நூல் கருத்துக்கள் எல்லாம் பின்வரும் 12 சூத்திர கருத்துக்கள் எல்லாம் எவ்வாறு அடங்கியுள்ளன என்பதை காட்டியிருக்கின்றார்கள். மேலும் பல நயங்களையும் இந்த பாடலிலே அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அந்த சிவபெருமான் துதியாக உள்ள பாடலை இப்போது தொடங்கிக் கொள்வோம். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் புரியது உடைத்தாய் வேதாகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவொழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பார் என்பது சிவபெருமான் துதியாக உள்ள மங்கள வாழ்த்துப்பார். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் புரியது உடைத்தாய் வேதாகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பார். தொடங்கிக் கொள்கின்றார். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் என்று தொடங்குகின்றார். அறிவினான் மிக்க அறுவகை சமயம் என்றும் திருத்தகம் அறுவகை சமயம் என்றும் திருமுறைகளிலும் நாம் அறுவகை சமயங்களை பற்றிய குறிப்பினை காண்கின்றோம். அறுவகை சமயங்கள் என்பவை எவை? திருமுறைகளில் கூறப்படுகின்றது, நம்முடைய சாத்திரங்களிலும் அறுவகை சமயம் பேசப்படுகின்றது. அப்படினால் அறுவகை சமயங்கள் என்பவை எவை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை தெளிவாக நமக்கு காட்டியவர்கள் நம்முடைய மாதவ சிவஞானிகள் தான். அறுவகை சமயங்களை சொல்லும் பொழுது அதையும் பல வகைகளாக சொல்வார்கள். 6 சமயங்கள் என்று மாத்திரம் சொல்லாமல் 6 வகையான சமயங்கள்னு சொன்னார். அதைத்தான் நான் சிந்திக்க வேண்டும். அதாவது முதல் நூல்கள் சிவபெருமான் அருள் செய்துள்ள வேத சிவாகமங்கள், அந்த அடிப்படையில் தான் அறுவகை சமயம் என்ற கருத்தே கூறப்படுகின்றது. அந்த வேத சிவாகமங்கள் இரண்டையுமே ஒத்துக்கொள்ளாமல் வேறு வேறு நூல்களை பிரமாணமாக கொள்கின்றவர்கள் புறப்புறச் சமயத்தார் என்று கூறப்படுவார். வேத சிவாகமம் இரண்ட நூல், வேதத்தை மட்டும் உடன்பட்டு சிவாகமங்களை உடன்படாதவர்கள் குலச்சமயத்தார் என்று சொல்லப்படுவார். அப்புறம் வேதம் சிவாகமம் இரண்டையுமே உடன்பட்டு அதே சமயத்தில் இரண்டுக்கும் மாறான இரண்டோடும் முரண்படக்கூடிய வேறுபட நூல்களையும் பிரமாணமாக கொள்பவர்கள் அகப்புற சமயத்தார் என்று சொல்லப்படுவார். இவர்கள் வேத சிவாகமங்களை உடன்படுகின்றனர், ஆகவே அகம். ஆனால் அவற்றோடு முரணக்கூடிய நூல்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்றனர், எனவே புறம் என்றும் விளங்குகின்றனர். எனவே இவர்கள் அகமாகவும் புறமாகவும் விளங்குவதனாலே அகப்புறம். ஆகவே இந்த முக்கூற்று சமயத்தாரை தான் அறுவகை சமயத்தார் இங்கே என்று இங்கே குறிப்பிட்டார்கள். புறப்புற சமயத்தார் அவர்கள் ஆறு சமயங்கள் இருக்கின்றார்கள். புறச்சமயத்திலேயும் ஆறு சமயத்தவர்கள் இருக்கின்றார்கள், அகப்புற சமயத்திலும் ஆறு சமயத்தவர்கள் இருக்கின்றார்கள். புறப்புறத்தில் ஆறு சமயங்கள் எவை என்று சொன்னால், உலகாயுத சமயம், அப்புறம் பௌத்தத்திலே நான்கு வகையான பௌத்தங்கள் இருக்கின்றன. ஆக உலகாயுதத்தோடு அந்த நான்கு வகையான பௌத்த சமயங்களை நாம் சேர்த்துக் கொண்டால் ஐந்து சமயங்கள் ஆயிற்று. நான்கு வகையான பௌத்த சமயங்கள் எவை என்றால், மாத்மிகம், வைபாடிகம், யோகாச்சாரம், சௌத்ராந்திகம் என்று நான்கு. ஆக உலகாயுதத்தோடு இந்த நான்கையும் சேர்த்தால் ஐந்து ஆயிற்று. அப்புறம் சமண சமயம் சேர்த்தால் ஆறு. உலகாயுதம், நால்வகை பௌத்தம், சமணம் என்ற இந்த ஆறு சமயங்களும் வேதங்களையும் உடன்பட மாட்டா, சிவாகமங்களையும் உடன்பட மாட்டா, எனவே இவை புறப்புற சமயங்கள். அதன் பின்னர் வேதங்களை மட்டும் உடன்பட்டு சிவாகமனை உடன்படாத புறச்சமைத்தவர்கள் அவர்களும் ஆறு சமைத்தவர்களாக இருக்கின்றார்கள். புறச்சமைத்தார் அவர்கள் யார் என்றால், தர்க்கம், மீமாம்சை, சாங்கியம், யோகம், ஏகான்மவாதம், வைணவம் என்று ஆறு வகை சமயங்கள். புறச்சமயத்தார் அகப்புற சமயத்தார் இவர்கள் பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாத சைவம் என்ற வீர சைவம் என்று இவர்களும் ஆறு சமயத்தவர்களாக விளங்குகின்றார் அகப்புற சமயத்தார். ஆக இந்த முக்கூற்று சமயத்தாருமே புறச்சமயத்தார் என்று பொதுவாக குறிக்கப்படும். புறப்புறம், புறம், அகப்புறம், புறம்னு வந்துட்டாலே அவர்கள் புறச்சமயத்தார் தான். இனி வேத சிவாகமங்களை உடன்பட்டு சித்தாந்த சைவத்தோடு பல வகையிலே ஒற்றுமைப்பட்டு நின்று சிற்சில வேதங்களை மட்டும் கொண்டு விளங்குபவர்கள் அவர்கள் அகச்சமயத்தவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அறுவகை சமயத்தோர்க்கும் என்று இங்கே சொன்னது இந்த முக்கூற்று புறச்சமயங்களை தான். அதை தெளிவாக உரையிலே காட்டுகின்றார்கள் நம்முடைய மாதவ சிவஞானவர்கள். அகச்சமயத்தாரும் ஆறு பேர் இருக்காங்க. அகச்சமயத்தார் ஆமா, பாடானவாதம், வேதவாதம், சமவாதம், சங்கராந்தவாதம், ஈஸ்வர அதிகாரவாதம், அப்புறம் சிவாத்துவிதம் என்று ஆறு வகையான சைவங்கள் இருக்கின்றன. இந்த ஆறு சைவங்களும் அகச்சமயங்கள். அந்த அகச்சமயங்களை முதலில் குறிப்பிடவில்லை. அகச்சமயம் தவிர எஞ்சியுள்ள அகப்புறம், புறம், புறப்புறம் என்ற முக்கூற்று புறச்சமயங்களைத்தான் அறுவகை சமயத்தோர் என்று குறிப்பிட்டார்கள். அதிலே பாருங்கள், நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள், அறுவகை சமயத்தோர்க்கும் என்று சொல்லும் பொழுது நாம அறுவகை சமயத்தோர் என்று கூட்டுவோம், அறுவகை சமயத்தவர்கள் என்று சொல்லுவோம். ஆனா நம்ம சுவாமிகள் சொல்கின்ற உரை மிகவும் நுணுக்கமானது, மிகச் சிறப்பானது. அறுவகை சமயத்து ஓர்க்கும் என்று அவர்கள் பிரிக்கின்றார்கள். சமயத்தோர் அப்படின்னு சொல்லி சமயத்தோர்க்கும் அப்படின்னு வைக்காம அறுவகை சமயத்து ஓர்க்கும். ஓர்த்தல் என்பது ஆராய்தல். அறுவகை சமயங்களிலே ஒவ்வொரு சமயங்களில் நின்று கொண்டு புறப்புறம், புறம், அகப்புறம் என்று தனித்தனியாக இருந்து இருக்கின்ற அந்த ஆறு 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 சமயங்களிலே ஒவ்வொரு சமயங்களிலே ஒவ்வொரு சமயத்திலே இருந்து கொண்டு அந்த சமய நூல்களை ஆராய்ச்சி செய்கின்ற, ஓர்க்கும், ஓர்க்கின்ற, ஆராய்கின்ற அவ்வவர் பொருளாய் யார் யார் அந்த தந்த சமய நூல்களை ஆராய்ந்து எந்தெந்த தெய்வத்தை அவர்கள் பரம்பொருள் கொள்கின்றார்களோ அந்தந்த பரம்பொருளாகவே விளங்கி அறிவினான்மிக்க அறிவினான்மிக்க அறுவகை சமயத்து அவ்வவர் கங்கே ஆறுள் புரிந்து என்று சுந்தரமுக சுவாமிகள் கூறுவார்கள். ஆகையினாலே இந்த முக்கூற்று புறச்சமயங்களிலே இருந்து கொண்டு புறப்புறம், புறம், அகப்புறம் என்ற மூன்று வகையான புறச்சமயங்களில் இருந்து கொண்டு ஆராய்ந்து அறிகின்றார்களே அவரவர் கொண்ட முதற்கடவுளாக விளங்குபவன் சிவபெருமான். அதுதான் இங்கே முதல் அடியிலே சொல்கின்றார்கள். புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் என்னும் நான்கனுள் அகச்சமயம் ஒழித்து, அகச்சமயம் மாற நீக்கிடணும், அது பின்னால தனியா சொல்லுவாங்க. அகச்சமயம் ஒழித்து ஒளிந்த முக்கோற்று புறங்களில், முக்கோற்றுனா மூன்று வகையான புறச்சமயங்கள், புறப்புறம் புறம் அகப்புறம் என்ற இந்த மூன்று வகையான புறச்சமயங்களில் தனித்தனி அறுவகைப்பட்ட பாத்தீங்களா, புறப்புறத்துல ஆறு சமயங்கள் இருக்கின்றன, புறத்துல ஆறு சமயங்கள் இருக்கின்றன, அகப்புறத்திலேயும் ஆறு சமயங்கள் இருக்கின்றன. அதனாலதான் தனித்தனி அறுவகைப்பட்ட சமயங்களில் நின்று கொண்டு அவற்றுள்ளும் பலவேறு வகைப்பட ஓர்த்து உணர்கின்ற அவரவர் கொண்ட முதற் பொருளாய். அப்படி இந்த முக்கோட்டு புறச்சமயங்களிலே தனித்தனியாக ஆறு சமயங்கள் இருக்கின்றன. அதிலே ஒவ்வொரு சமயங்களில் இருந்து கொண்டு அந்த சமய நூல்களை ஆராய்ந்து அறிகின்றார்களே, அவரவர் யாரை முதற் பொருளாக கொண்டார்களோ அந்த முதற் பொருளாகவே விளங்கி அவர்கள் வாயிலாக அருள் செய்பவன் சிவபெருமான். அப்புறம் வேறாம் புரியது உடைத்தாய், இதுலதான் அகச்சமயத்தவர்கள் வாராங்க. அகச்சமயத்தவர்கள் பாடானவாத சைவம் முதலிய ஆறு சைவங்கள் பார்த்தோம். அவர்களுக்கு வந்து சிவபெருமானுடைய நடத்த திருமேனி வழிபாடு அவர்கள் செய்வார்கள். சிவபெருமானுடைய அந்த ஸ்வரூப இலக்கணம் இருக்கின்றதே உண்மை இலக்கணம், அதனை அகச்சமயத்தவர்கள் கூட உணர்ந்திருக்கவில்லை. சிவபெருமானின் உண்மை இயல்பை உணர்ந்தவர்கள் சித்தாந்த சேவர்கள் மாத்திரம்தான். அது சுவாமிகள் இங்க தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஐந்தொழியில் செய்கின்ற கர்த்தா என்ற முறையில் தான் அவர்களுடைய சிவ வழிபாடு இருக்கும். அதை கடந்து வர முடியாதவர்களால் சித்தாந்த சேவை நெறி பற்றினால்தான் அந்த அவனுடைய அந்த உண்மை இயல்பு ஆகிய சொரூப இயல்பு தெரியும். ஐந்தொழிலுக்கும் அப்பாற்பட்டு விளங்குகின்ற அந்த பேரியல்பு சித்தாந்த சேவத்திலே ஒழுகினால்தான் அது உணரப்படும். ஆகவே அவர்களுக்கு தடத்த திருமேனியோடு, தடத்த திருமேனியும் மூன்று வகையாக உள்ளன, என்ன அருவம் அருவுருவம் உருவம், இது மூன்று வகை. இந்த மூன்று அவத்தைகளில் வைத்து சொல்வார்கள். சிவபெருமான் அருவமா இருக்கும்போது லயம் என்ற அவத்தையில் உள்ளான் என்று சொல்வார்கள். அருவுருவமா இருக்கும்போது போக அவத்தை, உருவத்திருமையை கொள்ளும்போது அதிகார அவத்தை, லயம் போகம் அதிகாரம் மூன்று வகை அவத்தைகள் சிவபெருமானுக்கு சொல்வார்கள். அதிலே தொழில் சொல்வார்கள், லயம் இருக்கும் போது இந்த தொழில்களை நம்ம பெயர் மாத்திரமாக இப்போது அறிந்து கொள்ள வேண்டும். நூலுக்குள்ளே செல்லும் பொழுது விவரமாக நாம் பார்க்க முடிகின்றது. லயம் என்று அவத்தையிலே, அவத்தை என்பது நிலை, லயம் என்ற அந்த நிலையிலே அவனுடைய தொழிலானது சக்தி என்று சொல்லப்படுகின்றது. போக அவத்தையிலே உத்தியோகம் என்று அவனுடைய தொழில் சொல்லப்படுகின்றது. அதிகார அவத்தையிலே பிரவிருத்தி என்று சொல்லப்படுகின்றது. ஆக எம்பெருமான் அகச்சமயத்தாருக்கு இந்த மூன்று அவத்தைகளிலே விளங்குகின்ற பெருமான் என்ற அளவில் தான் அறியுமாறு விளங்குகின்றான். ஆனால் உண்மையில் இந்த மூன்று அவத்தைகளையும் அவன் மேற்கொண்டாலும், அதாவது லயவத்தையிலிருந்து அருவத்திருமையோடு விளங்கி அந்த சக்தியாக இருந்தாலும், அதுபோல போகாவத்தையில் இருந்து கொண்டு அருவுருவத்திருமேனி தாங்கி உத்தியோகம் என்ற தொழிலிலே அவன் இருந்தாலும், அது மாதிரி உருவத்திருமேனி தாங்கி அதிகாரம் என்ற அவத்தையிலே உருவத்திருமேனி தாங்கி பிரவிருத்தி என்னும் தொழிலே ஈடுபட்டாலும், உண்மையில் இந்த மூன்று வகையான திருமேனிகள், இந்த மூன்று வகையான தொழில்கள், மூன்று வகையான அவத்தைகள் இவற்றிற்கு அப்பாலும் அவன் விளங்குகின்றான். அதான் அவனுடைய சொரூப நிலை, உண்மை இயல்பு. அது அகச்சமயத்தாருக்கு உணர முடியாதல்லவா? ஆகவே இந்த மூன்று வகையான தடத்த திருமேனிகளை அந்த மூன்று வகையான அவத்தையிலும் தொழிலும் வைத்து அந்த அளவுதான் அவர்கள் அறிவார்கள் அகச்சமயத்தவர்கள். அதனால்தான் சொல்கின்றார்கள் அந்த அகச்சமயத்தாருக்கு அவரின் வேறாகிய யாரு, இந்த மூன்று வகையான புறச்சமயங்களின் வேறானவர்கள் நம்ம அகச்சமயத்தவர்கள். ஆமா, சிவாகமங்கள் அதான் பிரமாணமாக கொள்வார்கள், அதனோடு கொஞ்சம் முரணுனாலும் வேற நூல பிரமாணமாக கொள்ள மாட்டார்கள். அந்த மாதிரி ஒரு நெறியில நிற்பவர்கள் அகச்சமயத்தவர்கள். அதனாலதான் புறச்சமயத்தாருக்கு இருளாயின்னு சொன்ன சிவபிரகாச நூல் வந்து அகச்சமயத்து ஒளியாயின்னு சொன்னது. சைவ சித்தாந்தம் அகச்சமயத்தாருக்கு வந்து ஒளியாய் விளங்குகிறது, உணர்த்தினா அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாம் அகச்சமயத்தவர்கள். ஆகவே அந்த அகச்சமயத்தவர்கள் எம்பெருமானுடைய தடத்த திருமேனியை உணரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு திருவருள் வாய்த்துள்ளது. ஆகவே பாடநாத செய்வ முதலிய அகச்சமயத்தார்க்கு லயம் போகம் அதிகாரம் என்னும் மூன்று அவத்தையும் உண்டு சொல்லிட்டார்கள். அப்புறம் தொழில சொல்றாங்க பாருங்க, முறையே சக்தியும் உத்தியோகமும் பிரவிருத்தியும் என்னும் தொழில் வேறுபாடு பற்றி தொழில் வேறுபாடு சொல்லியாச்சு. அப்புறம் நாமங்களை சொல்றாங்க. அருவத்திருமேனியிலே இருக்கும் பொழுது என்ன நாமம் எம்பெருமானுக்கு? சிவன். அருவுருவத்திருமேனியில் இருக்கும் போது சதாசிவன், உருவத்திருமேனி விளங்கும் போது மகேசன். அந்த நாமங்களையும் சொல்கின்றார்கள். சிவன் சதாசிவன் மகேசன் என்னும் பெயருடைய அருவம் அருவுருவம் உருவம் என்னும் தடத்தக்குரியே குறியாக உடைத்தாய். அந்த தடத்த அடையாளம் தான் அகச்சமயத்தாரால் அறியத்தக்க அடையாளம். அந்த தடத்தம் கடந்த சொருபனிலே அவர்கள் அறிய முடியாது. ஆகவே அகச்சமயத்தாருக்கு தடத்த திருமையினோடு கூடிய வடிவமாய் விளங்குகின்றான். அப்புறம்தான் சித்தாந்த சேவருக்கு எப்படி விளங்குகின்றான் சொல்றான். வேதாகமங்களின் குறி இறந்து இறந்து என்றால் கடந்துன்னு பொருள். வள்ளுவர் பெருமாள் சொல்வார், நுனிக்கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின். அதாவது ஒரு மரக்கொப்புல நுனி வர ஏறினவன் அதை இறந்தும் ஏற முயற்சி செய்தார், அதை இறந்தும்னா அதை கடந்தும். ஆமா, மரக்கொம்பு நுனி வரையும் போயிட்டு அந்த நுனியையும் கடந்து போனோம்னா ஆகாயத்துலதான் காலவஞ்சனும் கீழே விட வேண்டியதான். அதான் சொன்னார், அது உயிருக்கு இறுதி ஆகிவிடும் என்று சொன்னார். நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லும்போது கூட, துறக்கப்படாத உடம்பை துறந்து வெண் தூதுவரோடு இறப்பன், இறப்பன்னா இந்த உலகை கடந்து செல்வே என்று, அந்த இறத்தல் என்பது கடத்தல் என்று பொருள்படும். ஆகவே வேதாகமங்களின் குறி இறந்து சொன்னா, மேல சொல்லப்பட்டனவே கடத்த திருமேனிகள் மூன்று வகை, அருவத்திருமேனி, அருவுருவத்திருமேனி, உருவத்திருமேனி. இந்த திருமேனிகள்லாம் வேதாகமங்களிலே விளக்கப்படுபவை. இந்த வேதாகமங்களிலே விளக்கப்படுகின்ற இந்த மூன்று கடத்த திருமேனிகள் வரைதான் அகச்சமயத்தார்கள் அறிந்து வைத்துள்ளார்கள். வேதாகமங்கள் சொல்கின்ற இந்த அடையாளங்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்குகின்ற அந்த சொரூப நிலையினை சித்தாந்த சேவர் மாத்திரம்தான் உணர முடியும். அதனாலதான் சித்தாந்த சேவருக்கு எப்படி இருக்கின்றான், வேதாகமங்களின் குறி இறந்து. அதான் மணிவாசவ பெருமான் சொல்வார்கள், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே என்பார். வேதங்கள் அந்த தடத்த திருமேனி வரைக்கும் தான் அவை போட்டுகின்றன. சொரூப திருமேனி அந்த மனவாக்கு எல்லாத்துக்கும் எட்டாத ஒரு நிலையிலே விளங்குகின்றது. இந்த தன்மைத்து என்று சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே விளங்குகின்ற சொரூப இயல்பு, அந்த சொரூப இயல்பு வேதாகமங்களின் கருத்துக்கு அதீதமாய் விளங்குவதனாலே அது சித்தாந்த சேவரால் மாத்திரமே அறியத்தக்கவை, அறியத்தக்கது என்ற கருத்து இங்கே சொல்லப்படுகின்றது. சித்தாந்த சேவருக்கு அத்தடத்தக்குரிய அன்றி வேதாகமங்களின் கருத்திற்கு அதீதமாய் விளங்குகின்ற அந்த சிவபெருமான் திருவடியை சென்னி வைப்பான் தனித்தனியா அது கூட்டணும். அறுவகை சமயத்துவர்க்கும் அவ்வவர் பொருளாய் நின்ற சிவனடி சென்னி வைப்பான். வேறாம் குறியது உடைத்தாய் அகச்சமயத்தாருக்கு அந்த அருவருவம் உருவம் மூன்று வகையான திருமேனி அடையாளங்களை உடைத்தாய் நின்ற சிவனடி சென்னி வைப்பான். அப்புறம் வேதாகமங்களின் குறி இறந்து, சித்தாந்த சேவருக்கோ வேதாகமில் சொல்லப்பட்டுள்ள அந்த அடையாள திருமேனிகளையும் கடந்து விளங்குகின்ற அந்த சொரூப நிலையில் நின்ற சிவனடி சென்னி வைப்பான். அப்படி தனித்தனியா கூட்டணும். அங்கு அறிவினில் அருளால் மன்னி, அறிவினில் அருளால் மன்னி நின்ற சிவனடி சென்னி வைப்பான். அது அறிவினில், அறிவினில் என்பதை தனியா கூட்டிக்கிடுவோம். அறிவினில் அருளால் மன்னி அப்படின்னா உயிர்களுக்கெல்லாம் உயிர்குயிரா நிற்றன், உயிர்குயிரா நிற்றன். அறிவினில் அருளால் மன்னி என்பது உயிரின் அறிவுக்கு அறிவாக விளங்குதல், உயிரின் அறிவுக்கு அறிவாக விளங்கக்கூடிய சிவனடி சென்னி வைப்பான் உயிர்குயிராய். அருளால் மன்னி உயிர்களுக்கெல்லாம் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி, உயிர்களுக்கெல்லாம் அறிவை பிறப்பிக்கும் அம்மையப்பனாகி, சக்தியும் சிவமாக விளங்குகின்ற அந்த நிலை அதான் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி நின்ற சிவனடி சென்னி வைப்பா. அப்புறம் செறிவு ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பா. செறிவு ஒழியாது, எல்லா இடத்திலையும் செறிந்து விளங்குகின்றார், எங்கும் நிறைந்து விளங்குகின்றார். அதைத்தான் சொல்கின்றார்கள், எங்கனும் எக்காலமும் செறிந்து வியாபகமாய் நின்ற, ஒரு இடம் பார்க்கலாம எல்லா இடத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டு தான் எல்லாவற்றையும் கடந்து பூரண நிறைவோடு விளங்கு, குறைவிலா நிறைவே குணக்குன்றே புத்தனே குலை காதுடையானே என்பார் சுந்தரமூர் சுவாமி திருவாளூரை பதித்து சொல்வார். அப்படிப்பட்ட குறைவிலா நிறைவு அதான் எங்கனும் எக்காலமும் செறிந்து வியாபகமாய் நின்ற சிவபெருமான் திருவடியை சிறமேற்கொள்வாம் என்பதாம் அருமையாக கூறி சொன்னார். ஆகவே பரவக்கம் என்ற ஒரு பகுதியை இந்த நூலாசிரியர் முதலிலே அறிவு செய்துள்ளார்கள். அந்த பரவக்க பகுதியிலே யாரெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தா, புறப்புற சமயத்தார் மறுக்கப்பட்டிருக்கின்றார்கள். யாரு, உலகாயுதர், தமணர், பௌத்தர் இவர்கள்லாம் புறச்சமயத்தாரும் மறுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனா அகப்புற சமயத்தாரை பற்றி அங்கே குறிப்பிடவில்லை, அவர்களை பற்றிய மதமும் மறுப்பும் அங்கே வரவில்லை. இங்கேதான் அதனை குறிப்பாக உணர்த்துகின்றார்கள். அப்படின்னா பரவக்கத்துல வந்து புறப்புற சமயத்தாரும் மறுத்து விட்டேன், புறச்சமயத்தாரையும் மறுத்து விட்டேன், அது பற்றி அகப்புற சமயத்தாரும் மறுக்கப்பட்டவரே ஆவர் என்பதை இங்கே உணர்த்துகின்றார்கள். அதான் அறுவகை சமயத்து என்பதில் அகப்புற சமயத்தாரையும் சேர்த்துக் கொண்டார்கள். பரவக்கத்துள் புறப்புற சமயத்தாரையும் புறச்சமயத்தாரையும் மறுப்பவே அம்முறை பற்றி அகப்புற சமயத்தாரும் மறுக்கப்பட்டாரே ஆவர், அவர்களும் மறுக்கப்பட்டவர்கள் தான், மறுக்கப்பட்டாரே ஆவர் என்னும் கருத்தால் அவரையும் உடன் தழுவி அறுவகை சமயத்து என பொதுப்பட கூறினார். ஓர்த்தல் அறுவகை சமயத்து ஓர்க்கும் சொன்னார்கள், ஆறு வகையான சமயங்களில் நின்று கொண்டு ஓர்க்கும், ஓர்க்கின்ற, ஆராய்கின்ற, ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேசுள்ள வேண்டா பிறப்பு. இந்த ஓர்த்துங்கிற சொல்ல திருக்குறள் வருகின்றது. ஓர்த்தல் ஆராய்தல். சரி, அடுத்தால் என்ன ஒரு முக்கியமான கருத்து சொல்கின்றார்கள் என்றால், வேறாம் குறியது உடைத்தாய் அப்படின்னு சொன்னாங்களே, அது என்ன பொருள் சொன்னாங்க அப்படின்னா, அகச்சமயத்தாருக்கு மற்ற சம புறச்சமயத்தார்கள் எப்படி அவன் யாராவது ஒருத்தர் தெய்வம்னு வச்சிருப்பான், அந்த தெய்வத்தினிடமா இருந்தா அவனுக்கு அருள் புரியாது. ஆனா அகச்சமயத்தாருக்கு அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இல்லை. யாரு அகச்சமயத்தாரு? அவன் வந்து சிவாகமங்களை நன்கு உடன்படுவான் அல்லவா. அப்ப அகச்சமயத்தாருக்கு பிறவிர தெய்வங்கள் வடிவில் வந்து கொண்டு அருள் புரியாம அந்த தெய்வ வடிவங்களுக்கு வேறாக இந்த அருவம் அருவருவம் உருவம்ங்கிற திருமேனி தாங்கி சிவன் சதாசிவன் மகேசன்கிற அந்த திருநாமங்களோடு அதற்கு வேதாங்களிலே சொல்லப்பட்டுள்ள அந்த வடிவங்களோடு வந்து அருள் புரிகின்றார். அதான் வேறாம் புரினா புறச்சமயத்தாரு வழிபடுகின்ற அந்த அடையாளத்துக்கு வேறான அடையாளம், அது சிவன் மகேசன் சதாசிவன் போன்ற அடையாளங்கள் அந்த அடையாளத்தோடு. சரி, வேறாம் புரியது உடையவனாய் அப்படின்னு சொல்ல, சிவன் சிவன் என்பது எங்க பேர் சொல்லா இருக்கு, சிவனடி சென்னி வைப்பான். அப்ப சிவன் என்று ஆண்பாளிலே அதை குறிப்பிட்டு விட்டு இங்க வந்து குறியது உடைத்தாய் அப்படின்னு சொல்றாங்களே, குறியது உடையவனாய் அப்படின்னு சொல்லணுமே அப்படின்னா, சிவன் இங்க சொல்லவில்லை, சிவனை சென்னியில் வைப்பான்னு சொல்லல, சிவன் அடி சென்னி வைப்பான் என்று அவர்கள் இருக்கின்றார். சிவருமானுடைய திருவடியை சென்னியில் வைப்பான் இருக்காங்க. அப்ப அது சிவன் அடி அடிங்கிறத வந்து அகிரிணியா தானே வரும் திருவடிங்கிறது, அதனாலதான் உடைத்தாய் அப்படின்னு அங்கே அகிரிணியான சொன்னார்னு அருமையான நயங்காட்டியிருக்கின்றார். விசேடிக்கின்ற பொருள் எது? விசேடிக்கப்படுவது சிவபெருமான் அல்ல, சிவபெருமானுடைய திருவடி. ஆகவே விசேடியம் அடியாகலின், அடினா திருவடி, விசேடியம் விசேடிக்கப்படுவது. எதை விசே இவ்வளவு சிறப்பித்து எதை சொல்கின்றார்? அறுவகை சமயத்தோருக்கும் அவ்வவர் பொருளாய் இருப்பது எது? அகச்சமயத்தாருக்கெல்லாம் அருள் செய்வது எது? அறிவுக்கழிவாய் இருப்பது எது? எல்லாம் எது? சிவபெருமான் அவனுடைய திருவடி. ஆகவே சிவபெருமான் தான் இப்படி நிற்கின்றார். இங்க கடைசியில் சிவபெருமான் சொல்லிட்டு அவனுடைய திருவடியைன்னு சொன்னதுனால அங்க விசேடியமாக இருப்பது திருவடி, எனவே உடைத்தா என்றார். சிவனடி என்றது உபச்சாரம். அதாவது நம்ம திருவடியை சார வேண்டும் திருவடியை சார வேண்டும் சொல்கின்றோமே, அது உபச்சாரமாக சொல்கின்றோம். ஏன்னா நமக்கு உள்ளத்துல பணிவு வரணும், நமக்கு வந்து நாம சிவபெருமானிடம் அடங்கினால்தான் நமக்கு முத்தி இன்பம் கிட்டும். அந்த பணி உணர்ச்சிக்காக வேண்டிதான் திருவடி திருவடின்னு சொல்கின்றார்களே ஒழிய, மற்றபடி இந்த திருவடி என்பதன் உண்மையான பொருள் அந்த திருவருள் தான். திருவருள் தான் திருவடி என்று உபச்சாரமாக சொல்லப்படுகின்றது. ஆகையினாலே சிவனடி என்றது உபச்சாரம். அப்ப உண்மை பொருள் என்ன? சிவனடினால் சிவன் அருள், சிவபெருமானுடைய அருள். சரி, இதுல நூல் கருத்து எப்படி அடங்கி இருக்கின்றது என்பதை அருமையாக காட்டுகின்றார். அதனாலதான் இது மங்கள வாழ்த்து. மொத்த நூல் கருத்துமே பரவக்க நூல் கருத்தும் கூட இதுல அடங்கி இருக்கின்றது. அதான் சிறப்பு. என்ன? அறுவகை சமயத்து ஓர்க்கும் அவ்வவர் பொருளாயின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ புறப்புறச்சமயங்கள் ஆறு, புறச்சமயங்கள் ஆறு, அகப்புறச்சமயங்கள் ஆறு, இதுல ஒவ்வொரு சமயத்திலிருந்து கொண்டு ஆராய்கின்றார்கள். ஆராய்ந்து ஒவ்வொருவரை ஒவ்வொருவரை தெய்வம் என்று சொல்கின்றார்கள். அப்ப அந்த தெய்வங்களா அவர்களுக்கு அருள் புரிகின்றது? இல்லை, அந்த தெய்வங்கள் அருள் புரியவில்லை. அந்த தெய்வங்களிடமாக இருந்து சிவபெருமான் தான் அருள் புரியிறான். அப்போ மெய்ச்சமயம் எது? சைவ சமயம் என்று காட்டப்பட்டு அந்த சமயங்கள் மறுக்கப்பட்டன. எனவே அறுவகை சமயத்திற்கும் அவ்வவர் பொருளாய் சிவபெருமானே இருக்கின்றான் என்று சொன்னதனால் அந்த அறுவகை சமயங்கள் மெய்யான பரம்பொருளை காட்டவில்லை, மெய்யான வீடு பேரை காட்டவில்லை என்று அந்த அறுவகை சமயங்களும் மறுக்கப்பட்டு ஒழிந்தன. எனவே இது பரவக்க கருத்தை நமக்கு காட்டுகின்றது. பரவக்கத்துல தான் சில சமயங்கள் கருத்துலாம் மறுக்கப்பட்டன. இப்ப பரவக்க நூல் பொருளை இந்த ஒரு அடி காட்டுகின்றது. அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் என்று கூறியதனால் மேலே சொன்ன பரவக்கத்து பொருள் பெறப்படுகின்றது. வேறாம் குறியது உடைத்தா என்று சொன்னார். பிற தெய்வ வடிவங்கள் இல்லாமல் சிவன் சதாசிவன் மகேசன் என்ற தடத்த திருமேனி தாங்கிய வடிவம் அகச்சமயத்தாருக்கு அந்த வடிவங்கள் வழிபாட்டுக்குரியனவா இருக்கின்றன சொன்னார்கள். இந்த தடத்த திருமேனி இருக்கின்றதே அந்த அவனுடைய பொது இயல்பு அது. அருவ திருமேனி கொள்வது, அருவுருவ திருமேனி, உருவ திருமேனி தாங்குவதுல அவனுடைய பொது இயல்பு. ஆகவே அந்த சிவபெருமானுடைய பொது இயல்பை இங்கே சொன்னதனாலே பொது இயல்பை சொல்லக்கூடிய பொது அதிகாரம், பொது அதிகாரம், பொது அதிகாரத்தினுடைய பொருள் பெறப்படுகின்றது. ஆமா, பொது முதல்ல இந்த நூலை எப்படி பகுத்துள்ளார்கள்? பொது அதிகாரம், உண்மை அதிகாரம். பொது அதிகாரத்தில் ஆறு சூத்திரங்கள், உண்மை அதிகாரத்தில் ஆறு சூத்திரங்கள். அதுல ஆறாம் சூத்திரம் பாருங்க, பொது அதிகாரத்தில் இருந்தாலும் அது வந்து சாமியோட உண்மை இயல்பு கூறுகின்றது. அது என்ன? பொது அதிகாரத்துல உண்மை இயல்பு கூறலாமா? பொது இயல்பு உண்மை இயல்பு நூலுக்குள்ள வரும்போது நம்ம விரிவா பார்த்து கூறலாம். என்ன பொது அதிகாரம்னு வச்சா அதுல பொது இயல்பு தானே சொல்ல வேண்டும். அப்ப அதுல கடைசி சூத்திரம் பொது அதிகாரத்துல கடைசி சூத்திரம் ஆறாம் சூத்திரம் அது உண்மை இயல்பு சொல்கின்றதே என்று கேட்டால், அது வந்து வருகின்ற அதிகாரம் ஆறாம் சூத்திரத்தோட பொது அதிகாரம் முடிகின்றது அல்லவா, அதற்கு அப்புறம் உண்மை அதிகாரம் வருகின்றது. வருகின்ற அதிகாரத்துக்கு தோற்றுவாய் செய்வதற்காக அதுல உண்மை இயல்பை கூறினார். அதான் நூல்கள் சிறந்த ஆசிரியமாருடைய நூல்களுக்கு அது இயல்பு. திருக்குறளை எடுத்துக்கொண்டோம் என்றால் மனைவியினுடைய மாண்புகளை எல்லாம் சொல்லக்கூடிய அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் என்பது. அது அதுல வந்து கடைசி குறட்பாளர் என்ன சொல்வார் அப்படின்னா மக்கள் பெயரை பற்றி சொல்வார். மக்கள் பேர் சிறந்த குழந்தை பெயரை பற்றி சொல்வார். ஏன் சொல்றார் அப்படின்னா அதற்கு அடுத்த அதிகாரம் மக்கள் பேர். ஆகவே மங்களம் என்ப மனைமாச்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேருன்னு சொல்வார். இந்த வாழ்க்கை துணை நிலத்துல மக்கள் பேர் சொல்லியிருக்காருன்னா வருகின்ற அதிகாரம் மக்கள் பேர் ஆகினாலே அதற்கு கடைசி பாட்டுல தோற்றுவாய் பண்ற அடுத்த அதிகாரம் அதுங்கிறது அங்க குறிப்பா காட்டுறார். அதோடு சார வைத்து சொல்வது இது ஒரு மரபு. அதனால ஆறாம் சூத்திரம் வந்து பொது அதிகாரத்துல இருந்தாலும் அதுக்கு அடுத்த சூத்திரம் ஏழாம் சூத்திரத்திலிருந்து உண்மை அதிகாரம். எனவே ஆறாம் சூத்திரத்திலே சிவபெருமானுடைய உண்மை இயல்பை கூறுகின்றார்கள். அப்ப அப்படி பார்த்தா அஞ்சு சூத்திரங்கள் தான் பொது இயல்பு சொல்வது. அப்போ இந்த வேறாம் வேறாம் குறின்னு சொன்னதுனால அந்த சிவபெருமானுடைய கடத்த திருமேனி அந்த பொது இயல்பிலே நிற்கின்ற திருமேனிகள் சொல்லப்பட்டன. எனவே பொது இயல்பு கூறுகின்ற ஐந்து சூத்திரங்களும் ஐந்து சூத்திர கருத்தும் பெறப்பட்டன. அதான் சொன்னார்கள் வேறாம் குறியது உடைத்தா. எனவே முதற் சூத்திரம் முதலிய ஐந்து சூத்திரத்தில் பெறப்படும் கடத்த பொருளும் முதற் சூத்திரத்தை தொடங்கி அஞ்சு சூத்திரம் வரைக்கும் பொது இயல்பு தான் கூறப்படுகின்றது. பொது இயல்பு தான் கடத்த பொருள். ஆகவே அந்த பொது இயல்பாகிய கடத்த பொருள் பெறப்பட்டது ஐந்து சூத்திர கருத்துக்கள் பெறப்படுகின்றன. பாருங்க அறுவகை சமயத்திற்கும் அபவர் பொருள் ஆகியனால முதல்ல சொன்ன பரபக்க பகுதி பெறப்பட்டது. வேறாம் குறியது உடைத்தாயின்னு பொது இயல்பு திருமேனி சொன்னதுனால பொது இயல்பு கூறுகின்ற ஐந்து சூத்திர கருத்துக்களும் பெறப்பட்டன. வேதாகமங்களின் குறியிறந்து வேதாகமங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்ற உண்மை இயல்பு என்று சொன்னப்பட்டதனால சுவாமியின் உண்மை இயல்பு கூறுகின்ற ஆறாம் சூத்திர கருத்து பெறப்படுகின்றது. வேதாகமங்களின் குறியிறந்து எனவே இரண்டும் அன்றி ஏனை சொரூப இலக்கணம் கூறும் ஆறாம் சூத்திர பொருளும் ஆறாம் சூத்திர பொருள் பெறப்படுகிறது. அப்படி குறிப்பா காட்டுகின்றது இந்த பாடம். அறிவினில் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் அறிவினில் அருளால் மன்னி அறிவினில் என்று வருகின்றது. ஐயா யாருடைய அறிவில யாருடைய அறிவில சுவாமி இருக்கின்றார்? ஆன்மாக்களின் அறிவில் இருக்கின்றார். அப்ப ஆன்மா அறிவை பற்றி சொல்லக்கூடியது ஏழாம் சூத்திரம் அல்லவா? இருதிறன் அறிவு உள்ளது இரண்டலா ஆன்மா ஏழாம் சூத்திரம் தான் சொல்லுது. சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும் அதனுடைய அறிவு அப்படி இருக்கின்றது. சார்ந்ததன் வண்ணமா தன்மையில ஆன்மாவின் அறிவு. ஆகவே அறிவினில் சொன்னதுனால ஆன்மா அறிவை சொல்லக்கூடிய ஏழாம் சூத்திரம்.